திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு குயில் பத்து வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்.
அருட்கடலாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாரே, திருவாசகத்தில் இன்று குயில் பத்து என்கின்ற பதிகம் பற்றி இப்பொழுது குயிரை உரை செய்ய முயலுகிறேன். குயில் பத்து என்பது குயிலை அழைத்து குயிலினிடத்திலே சிவபெருமானை அழைத்து வர சொல்லுவதாக அமைந்த ஒரு பதிகம் இது. குயிலினிடத்திலே சொல்லி சிவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி குயிலிடத்தில் சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். தலைவியானவள் தலைவனை காணாத பொழுது அவன் வர தாமதித்தால் மிக வருந்துவாள். தலைவியானவள் தலைவன் வருகின்ற நேரத்திலே வரவில்லையானால் மிக வருத்தமாக இருக்கும். அதற்கு இடையிலே அந்த தலைவனை வர சொல்லுவதற்கு தகுதியான பொருத்தமான யாராவது இருந்தால் அவரிடத்திலே தூது சொல்லி விடுவான். அதுபோல ஆன்மநாயகனாகிய சிவபெருமான் வாராமையினாலே அந்த பெருமானை வரவழைப்பதற்காக அமைந்த பதிகம் இந்த குயில் பத்து. அது ஆத்ம இறக்கம் என்று சொல்லப்படும். குயில், நாரை, கிளி, வண்டு இவைகளையெல்லாம் தூதாக விடுகிற வழக்கம் இலக்கியத்தில் உண்டு. அந்த முறையில குயிலிடத்துல இந்த தலைவி சொல்லி சிவனை வருவதற்காக நீ கூவாயாக என்பது இந்த பதிகத்திலே வருகின்ற செய்தி. அது ஆத்ம இறக்கம் என்பது அதனுடைய நுட்பம். ஆத்ம இறக்கம் என்று சொன்னால், ஆத்மா என்கின்ற உயிர் இருக்கிறதே, உயிர் வந்து தனக்கு உபகாரமா தனக்கு வேண்டிய பொருள்கள் கிடைக்கவில்லையானால் வருந்துவது உயிர்தான், உடல் அல்ல. ஏழை உயிர் வருந்தும் என்ற உடலுக்கு அறிவு கிடையாது, உயிருக்கு தான் அறிவு. அதனால தனக்கு வேண்டிய பொருள் வேண்டிய போது கிடைக்கலன்னா யார் வருந்துவா? உயிர்தான் வருந்தும். வேண்டிய பொருள் வேண்டிய போது கிடைத்து விட்டா மகிழ்ச்சி அடைவதும் உயிர்தான். வேண்டிய பொருள் வேண்டிய போது கிடைத்து விட்டால் மகிழ்ச்சி அடைவதும் உயிர், கிடைக்காவிட்டால் வருந்துவதும் உயிர்தான். அதனால ஆத்மாவுக்கு உலக பொருள் எத்தனை கிடைத்தாலும் அது நிலையான உறுதி பொருளையும் நிலையான இன்பத்தையும் தராது. இப்ப காபி சாப்பிட்றோம்னா அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு தெம்பா இருக்கும், அப்புறம் வந்து அந்த தெம்பு மாறிக்கும். அதே மாதிரி நல்ல உணவு உண்ணுகிறோம் என்றால் அது ஒரு 4 மணி நேரம் அதனுடைய பவர் இருக்கு, அப்புறம் பழையபடி பசிக்கும். அதே மாதிரி உலகத்து பொருள் எதை அனுபவிச்சாலும் அது கொஞ்ச நேரம் இருந்து பிறகு அது துன்பத்தை அடையும். அது நீண்ட காலம் இருந்து இன்பத்தை தராது, நீண்ட காலம் இருந்து இன்பத்தை தராது. அதே மாதிரி எல்லா பொருளும் அப்படித்தான். எல்லா பொருளும் அது அனுபவிக்கும் போது அது அதுக்கு பவர் எவ்வளவு நேரம் இருக்குதோ அவ்வளவுதான் இருக்கும். சார்ஜ் இறங்கி போச்சுன்னா லைட் எரியாதது போல, அதனால கொஞ்ச நேரம் அது எவ்வளவு நேரம் சார்ஜ் இருக்குமோ அவ்வளவுதான் அது. அதுபோல உலகத்து பொருள் அத்தனையும் உயிருக்கு உறுதியை தாராது, தருவது போல இருக்கும் அப்புறம் தராமல் போய்விடும். அதனாலே உயிருக்கு எப்போதும் கூடவே இருந்து உறுதியை தருகிற ஒரு பொருள் அதுதான் சிவபெருமான் என்கின்ற பரம்பொருள். அது எப்போதும் கூடவே இருந்து உறுதியை கொடுக்கும். அது உயிரோடு கூடிவிட வேணும், உயிரோடு கூடிவிட வேணும். அது உயிரோடு கூடுவதற்கு தான் இந்த குயிலை அழைத்து என்னிடத்திலே சிவபெருமான் வருவதற்கு நீ கூவாயாக என்று அந்த குயிலிடத்திலே மாணிக்கவாசகர் தூது விடுகிறார். மாணிக்கவாசகருடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், சன்மார்க்கம் என்று சொல்வது மாணிக்கவாசகருடைய அந்த பக்குவ நிலையே. ஞானசம்பந்தர உத்தர மார்க்கம் என்றும், அப்பர் சுவாமியை தாத மார்க்கம் என்றும், சுந்தரர சகமார்க்கம் என்றும், மாணிக்கவாசரை சன்மார்க்கம் என்றும் சொல்லுவது. ஞானசம்பந்தரும் சிவபெருமானும் அப்பாவும் பிள்ளையும் தந்தையும் ஐந்தனும். அப்பர் சுவாமிகள் யஜமானன் அடிமை, யஜமானன் அடிமை. சுந்தரமுதி சுவாமிகள் தோழர், சகமார்க்கம், ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல முடியலவா? அது போல சிவபெருமான் இப்போ இது மாணிக்கவாசர் எப்படின்னா காதலன் காதலியை போல், காதலன் காதலி நாதன், நாயக நாயகி பாவம்னு சொல்லுது, நாயக நாயகி பாவம்னு சொல்றது. ஆன்மாவாகிய நாயகிக்கு சிவனாகிய நாயகன் வந்து சேர்ந்தால் ஆன்மா மகிழ்ச்சி அடையும். ஆன்மாவாகிய நாயகிக்கு ஆன்மா பெண்ணுமல்ல ஆணுமல்ல, ஆன்மா வந்து பெண்ணுமல்ல ஆணுமல்ல, ஆண் உடலில் இருந்தா ஆணு, பெண் உடலில் இருந்தா பெண்ணு. ஆக இயல்பாக உயிர்கள் அத்தனையும் சிவனுக்கு அடிமை என்கின்ற காரணத்தினாலே, சிவனுக்கு உயிர்கள் எல்லாம் அடிமை என்கின்ற காரணத்தினாலே ஆன்மாவை பெண்ணாக பாவிக்கின்ற முறை நம்முடைய சைவத்தில சொல்லப்படும். அது நாயக நாயகி, நாயகன் நாயகி என்கின்ற பாவத்திலே இருந்து மாணிக்க பாடுகிறார். அது திருவாசகத்திலையும் பல பாடல்களால விளங்கும், அதற்கால திருப்புவையாரிலையும் நன்றாக விளங்குகிறது. அந்த முறையிலே இந்த நாயகி ஆகிய மாணிக்க வாசகர் நாயகன் ஆகிய சிவபெருமானை வருவதற்கு உயிரை தூது விடுகிறார். அது ஞானசம்பந்தரும் அந்த நாயகன் ஆகிய பாவங்கள்ல பாடுறார், அப்பரும் பாடுறார், சுந்தரரும் பாடுறார், அவங்களும் பாடுவாங்க. அந்த புத்திரமார்க்கம் தாசமார்க்கம் சகமார்க்கம் என்றாலும் கூட அவர்களும் நாயகன் ஆகிய பாவங்கள்ல பாடுகிற பாடல்களும் நிறைய இருக்கிறது. அது சிறையாரும் அடக்கிளியே இங்கே வா, தேனுடுவால் முறையாலே உணத்தருவன் மொய்கோள தொடுதரணம், துறையாரும் கடல் தோணி புறத்துறையும் புரிசடையும், சிறையாரும் அடக்கிளியே இங்கே வா, தேனுடுவால் முறையாலே உணத்தருவன் மொய்கோள தொடுதரணம், துறையாரும் கடல் தோணி புறத்தீசன் துளங்கு இடம் பிரயாளம் திருநாமம் என குருகார் பேசாயே என்று அந்த கிளியே வர செய்து, அந்த கிளி நடத்தில என் தலைவனுடைய பேரை ஒரு தடவை நீ சொல்லு என்று கேட்கிறார் ஞானசம்பந்தர். அது மாதிரி நாயகநாயகி பாவத்துல எல்லாரும் பாடியிருக்கிறார்கள். அதுல இவர் அதிகமாக பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர். அந்த முறையில்தான் இந்த ஆத்மாவானது சிவன் வராவிட்டால் ஆத்மாவுக்கு உறுதி கிடையாது என்பதனாலே ஆத்மா இறங்குகின்றது, இறக்கப்படுகிறது, வருந்துகிறது என்பதை ஆத்மா இறக்கம் என்று இதுல நுட்பொருள் கொடுத்திருக்கிறார். இந்த பதிகம் தில்லையிலே அருளி செய்யப்பட்டது, சிதம்பரத்திலே அருளி செய்யப்பட்டது. அந்த பதிகம் 10 பாடல்களை உடையது. அதுல எப்படி சொல்றாருன்னா, சௌருமானுடைய சௌருமானுடைய வியாபகம், வியாபகம் என்று சொன்னால் அவன் எவ்வளவு உசரான், எவ்வளவு கனம், ஐட்டு வைட்டுன்னு சொல்றாரு அல்லவா, அது போல எவ்வளவு உயரம் சௌருமான், எவ்வளவு கனம் என்று சொன்னால் அது அளக்க முடியாது, நிற்க முடியாது, அளக்க முடியாது, நிற்க முடியாது, அளக்க முடியாது. அது இரண்டு பேரும் அளந்து அளந்து வார்த்தார்கள், மேலும் கீழுமாக இருந்தார்கள், இருவருக்கும் எட்டவில்லை. அதே உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் ஒன்மலர் அடியலால் உரையாதுன்னா கண்ணனும் கடிமலர் தாமரை மேல் அண்ணனும் அளப்பரிதாயவனே, இதுவோ எமை ஆடுமா தீவதொன்றமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணை என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். மேலே அளந்தார் சின்னாள் அல்ல பெரியாடு பிரம்மா, கீழே அடந்தார் சின்னாடல்ல பெரியாள் புகாவிஷ்ணு. ரெண்டு பேராலையும் அளக்க முடியாமல் போன முடியினாலே அவன் அளவுக்கு உட்படாதும், அளவுக்கு உட்படாதும், எண்ணிறந்து விண்ணறிந்து மண்ணிறந்து முக்காய் விளங்கொழியா எண்ணிறந்து எல்லையில்லாதானே நின்றுஞ்சீர் என்பது சொல்றான். அவனுடைய எல்லை அளவுபடாது என்பதை குறிப்பதற்காக இந்த பாட்டில் எப்படி சொல்றாருன்னா, கீதம் இனிய குயிலே ஐயாலே, இனிய கீதத்தை உடைய குயிலே ஐயாலே. பறவைகளிலே இந்த குயிலுக்கு ஒரு தனிச்சிறப்பு, மயிலுக்கு ஒரு தனிச்சிறப்பு, கிளிக்கு ஒரு சிறப்பு, குயிலுக்கு ஒரு சிறப்பு. அதே இந்த பெண்கள் பேச்சுக்கு குயிலே, குயிலினுடைய மொழியே ஓமையாக சொல்றது, நடக்கி அண்ணம், நடக்கி அண்ணன், அண்ணம் போல நடனந்து என்பது போல. அதனால அண்ணனடை வடவாள் உமைபூன் அடியோமுக்கர் உறிந்து என்பது கூட திருப்பலாறு. அதனால பெண்களுடைய நடக்கி அன்னமும், அதனால வசனத்துக்கு கிளி குயிலும், சாயலுக்கு மயிலும், சாயலுக்கு மயிலும் ஓமையாக நம்முடைய இலக்கியங்களிலே வந்து பிரயோகிப்பார்கள். அந்த முறையிலே குயில் என்பது இனிய மொழியை உடையது. குயில் கூவுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம், கூணு கூவும், குயில் கூவும், குயில் கூவும், மயில் ஆடும், மயில் ஆடும், கிளி பேசும். அதனால இந்த குயில் கூவுதலே சிறப்புடையது, இனிமையான குரலை உடையது. அதனால குயிலை பார்த்து கூப்பிடுறாரு. இனிய கீதத்தை, கீதம் என்பது கீதம் என்பது நல்ல மொழிக்கும் நல்ல இசைக்கும் உரிய பெயர், நல்ல இசைக்கும் உரிய பெயர், சங்கீதம் என்று கேள்விப்படுறோம் அல்லவா, சங்கீதம், 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 அது நல்ல கீதம், நல்ல கீதம் என்பது வடமொழிதான், கீதம் என்பது வடமொழி. அந்த கீதம் என்றால் இசை, நல்ல இனிமையான மொழி, இனிமையான வசனங்களுக்கெல்லாம் ஒரு பொது சொல்லுது கீதம் என்பது. சஞ்சீரம் என்று சொன்னால் வந்து ராக பாவ தாளத்தோடு பாடுகிற பாட்டு, ராக பாவ தாளத்தோடு பாடுகிற பாட்டு. அது கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொடர்ந்த பரஞ்சோதி என்றார் திருஞான சம்பந்தர். அதனால கீதம் என்று சொன்னால் நல்ல இசையோடு பாடும், சாதாரணமல்ல, எல்லாருக்கும் அது வரவே வராது, எல்லாருக்கும் சாமானியமா வராது. நல்ல இனிமையான வார்த்தையே எல்லாருக்கும் வர்றது இல்லையே, இனிமையான வார்த்தை எல்லாருக்கும் வர்றது இல்லையே. அதனாலதானே வருந்தி சொன்னாரு திருவள்ளுவர், இனிய உளவாக இன்னாத ஊரல் கனியிருப்ப காய்க வந்தற்றுன்னு சொன்னாரு. அதனால இனிமையான வார்த்தை வர்றதுக்கு அதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், நல்ல வார்த்தைகளை பேசுறதுக்கு நிறைய புண்ணியம் பண்ண. அதுக்கு மேல சிவசம்பந்தமா பேசுறதுக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கணும் தெரியுமா? வாய் திறந்தா சிவத்தை பத்தியே வரணும், அது எவ்வளவு புண்ணியம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் வராது. அவன் வாழ வசனம் பூராவும் சிவசம்பந்தமான வசனம், பேசினால் சிவனை பத்தி தான் பேசுறது, பேசினா சிவனை பத்தி தான் பேசுறது. அது வண்ணானாய குருமாரை பேசாதார் பேச்சன்னே என்பார் சுந்தரர். அதனாலே இதால பேசுகின்ற பேச்சு இனிமையாக இருப்பது, அதற்கு மேலே சிவசம்பந்தமாக பேசுவது, அதற்கு மேலே இசையோடு சிவனை பாடுதல், இது மாதிரியான ஒரு ஒரு தன்மைகள் எல்லாம் ஒரு ஆன்மாவுக்கு அமையிறதுன்னா சாதாரணமா அமையாது. சாதாரணம் தீய வார்த்தைகளை பேசுறவன், வாய்க்கு வந்ததை பேசுறவன், சண்டை போடுறவங்க நிறைய பேர் இருக்கான். ஆனா இந்த மாதிரி துறையில இனிமையாக பேசுதல், இனிமையாக பாடுதல், இது சாமானியம் அல்ல. அது வந்து எங்கேயோ முன்ன ஜென்மங்கள் புண்ணியத்துல புண்ணியம் செய்த ஜென்மங்களுக்கு அது அமையும், இல்லைன்னா சாமானியமா அமையாது. அதனாலே இந்த குயிலுக்கு இயல்பாகவே இனிமையான கீதம் உண்டு. குயிலுக்கு இயல்பாகவே யார் அமைச்சிருக்கிறார்? சுவாமி தான் அமைச்சிருக்கிறார், சுவாமி தான் அமைச்சிருக்கிறார். அதனால அந்த குயிலை கூப்பிடுறாரு, கீதம் இனிய குயிலேன்னு முதல்ல கூப்பிடுறாரு. கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான், எங்கள் பெருமானுடைய வியாபகம், வியாபகம் சர்வ வியாபகம் சொல்றது, சர்வ வியாபகம்னு சொல்றது, அவனுடைய ஆதி அந்தத்தை சொல்லுவது, ஆதி அந்தத்தை சொல்லுவது. அப்படி ஆதி அந்தத்தை சொல்லும் போது ஆதி என்று சொன்னால் முடியும், அந்தம் என்று சொன்னால் பாதம். ஆதி என்றால் முடியும், அந்தம் என்றால் பாதம். ஆதி என்றால் முடியும், அந்தம் என்றால் பாதம். பாதம் தானே அந்த முடிவு. ஆமா, அத எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினைவில், பாதம் இரண்டும் வினைவில், இரண்டு பாதங்களையும் நீ கேட்பாயானால், வினைவின் என்றால் கேட்பாயானால் பாதாளம் ஏழினுக்கு அப்பார். சிவபெருமானுடைய பாதம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் பாதாளம் ஏழினுக்கு, பாதாளம் ஏழுக்கு கீழே நில்ல, பாதாளம் ஏழினுக்கு அப்பால், அப்பால் என்று சொன்னால் அதுக்கு மேல சொல்ல வார்த்தை இல்லை. அதற்கு மேல ஏழு லோகம்னு தானே சொல்லுவான், அதுக்கு மேல சொல்ல வார்த்தை இல்லை. அது பாதாளம் ஏழினின் கீழ் சொற்கழிவு பாதம் வளர்ந்தார் திருவம்பாவையில. போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே என்று திருவம்பாவையில சொன்னார். அதனாலே அவனுடைய திருவடி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் பாதாளம் ஏழினின், பாதம் இரண்டு வினைவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த திருவடியை காண முடியலே திருமால் என்று சொன்னால் வியப்பில்லை. இந்த திருவடியை காண முடியவில்லை என்று சொன்னால் அது ஒன்றும் அந்த மறுப்புக்கு இடமில்லை. என்ன காரணம் என்றால் அளவுபடாமல் இருப்பதனாலே, அளவுபடாமல் இருப்பதனாலே காண முடியாமல் போய்விட்டது. பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்றது உண்மை. சோதி மணிமுடி சொல்லில் பிரகாசம் பொருந்தி ரத்தனங்கள் அணிந்த கிரீடத்தை அணிந்த அந்த திருமுடி எங்கே இருக்கிறது என்று கேட்பாயில் சொல்லு இறந்து நின்றது உண்மை. சொல் இறந்து நின்ற துணை என்றால் அது போதார் புனைமுடி எல்லா பொன்முடிவை என்கிறார் அல்லவா, அதனால எல்லா அண்டங்களையும் கடந்து இருப்பது, எல்லா அண்டங்களையும் கடந்து இருப்பது. அது அளவு சொல்ல முடியாமையினால சொல் இல்லை, அளவுக்கு சொல் இல்லை. இப்ப கோடின்னு சொல்லலாம், கோடின்னு சொல்லலாம், கோடின்னு சொல்லலாம். அதுக்கு மேல என்ன பண்றது, அத்தனை கோடி இத்தனை கோடி இத்தனை கோடி சொல்லி இருக்கலாம்ல, கோடிதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அது போல அதனாலே அந்த திருமுடி எங்க இருக்கிறது என்று கேட்டால் எல்லா அண்டங்களையும் தாண்டி இருக்கிறது, எல்லா அண்டங்களையும் தாண்டி இருக்கிறது. அது காருளிய திருமேனி செங்கன்மாலும் கடிக்கமல திருந்தவனும் காணாவண்ணம் சீரொழிய தடற்புடம்பாய் நின்ற தொல்லை திகழொழிய சிந்ததனை மயக்கந்திற்கு ஏரொழிய இருநிலமும் விசும்பு புண்ணு ஏழுலனும் கடந்து அண்டத்து அப்பால் இந்த பேரொழிய பெரும்பற்ற புலியூரான பேசாத நாளெல்லாம் பரவாயில்லை என்று அப்பர் சுவாமியிலும் நினைக்கிறார். எப்படி சொன்னாரு, காருளிய திருமேனி செங்கன்மாலும் கடிக்கமல திருந்தவனும் காணாவண்ணன், காருளிய திருமேனி செங்கன்மாலும் கடிக்கமல திருந்தவனும் பரமாவும் காணாவண்ணன், சீருளிய தளர்ப்படம்பாய் நின்ற தொல்லை தெகுனொழியை சிந்ததன மயக்கந்திருக்கும் ஏருளியை இருநிலனும் விசும்பும் விண்ணும் ஏழுலகும் கடந்து அண்டத்து அப்பால் இருந்த பேருளியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவா நாள் என்பது அப்பர் சுவாமியின் திருத்தாண்டகம். அதனாலே எல்லா அண்டங்களையும் கடந்திருப்பது பாதாள ஏழையும் கடந்திருப்பது திருவடி, அண்டங்களை கடந்திருப்பது முடி. அதனால அப்படிப்பட்ட சுவாமியினுடைய பெருமையை சொல்லி முடியாது என்பதற்காக இப்படி சொல்லி சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிருந்து நின்ற தொன்மை மிக பழமையானதாய் விளங்குவன். அதற்கு மேலே ஆதி குணம் ஒன்றும் இல்லான், ஆதி இல்லாதவன், ஆதி இல்லாதவன் என்று சொன்னால் அந்தமும் இல்லாதவன், ஆதி இல்லை என்றால் அந்தமும் இல்லை, பிறப்பு இல்லை என்று சொன்னால் இறப்பும் இல்லை, அது போல பிறப்பு இல்லை என்றால் இறப்பும் இல்லை, அது போல ஆதி இல்லை என்றால் அந்தமும் இல்லை. அதனாலதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை ஆம்பாடு என்று திருவம்பாடு சொன்னார். அதனால திருவாசக சொல்லும் திருவாசகத்துல வருகின்ற வினாவும் அதற்கு விடையும் திருவாசகத்துக்குள்ளேயே இருக்கிறது. சிறப்பு அதிகம், என்ன சிறப்பு, அந்த மாதிரியாக ஒரு செய்தியே பல கோணங்களிலே, ஒரே செய்தியை பல கோணங்களிலே சொல்லி விளங்க வைக்கிற ஒரு பெரிய ஒரு சிறப்பும் அணைக்கு வாசகர்கள்தான். ஆதியும் ஆதியனே அந்த நடுவாகி அல்லானேனார் ஜவுராணத்துல திருவம்பாவையில ஆதியும் அந்தமும் இல்லா அரும்புறும் சோதியினார். அதனாலே இப்படி ஆதி இல்லாதவன் குணம் இல்லாதவன், குணம் என்றால் ஜீவர்களுக்கு உண்டான குணம் இல்லாதவன், ஜீவர்களாகிய நமக்கு உண்டானவனா அவனுக்கு இல்லை, குணங்களை கடந்தவன், ராஜதம் தாமதம் சாத்திரமாகிய குணங்களை கடந்தவன் என்பதனாலே குணம் ஒன்றுமில்லை, ஆதி இல்லாதவன் அந்தமில்லாதவன் குணம் இல்லாதவன். அப்படிப்பட்ட சுவாமியே நீ கூவாயாது, ஆதி குணம் ஒன்றுமில்லா அந்தமிலான் வரக்கூவாய், இப்படிப்பட்டவனை எப்படி சொல்லி போகிறது என்று அந்த அந்த குயிலே வயந்து போச்சு, திகைச்சு போச்சு. ஏதாவது ஒரு விலாசம் ஒரு உருப்படியா ஒன்னு கொடுத்தா தானே, பேர் கொடுத்தா தானே கூப்பிட முடியும். மாதாளம் ஏழினுக்கு அப்பால் இருக்கிற திருவடி, எல்லா அண்டங்களையும் கடந்து இருப்பது திருமுடி, ஆதியும் இல்லாதவன் அந்தமும் இல்லாதவன் குணமும் இல்லாதவன் அது ஒன்றும் இல்லாதவனை என்னமா சொல்லி கூப்பிடுறது என்று அந்த குயில் திகைச்சு போச்சு. இது வந்து சுரூபலட்சணம் என்றும் சொல்லலாம், சுரூபலட்சணம் என்றும் சொல்லலாம். ஆக அவனுடைய எல்லை இல்லாத தன்மைக்கு, எல்லை இல்லாத தன்மை அது கற்பனையை கடந்த சோதி என்பது அதுதான். அதனால எல்லையிலாதானே நின்றுஞ்சீர், எல்லையிலாதன் இன்னறந்து எல்லையிலாதானே நின்றுஞ்சீர் என்று சொல்லுகிறார் அல்லவா சௌராடத்துல. அதனால அவன் எல்லைக்கு உட்படாதவன், எல்லைக்கு உட்படாதவன். அதனால அப்படிப்பட்ட சுவாமியே என்னிடத்துல வர கூவாயாக. அடுத்த பாட்டு அவளது அரிதாகவும் அவ்வளவு பெரிதாகவும் காண முடியாதவனாயும் அந்தமில்லாதவனாகவும் ஆதி இல்லாதவனாகவும் குணம் இல்லாதவனாகவும் கடந்திருப்பவனாகவும் இல்லை இல்லாதவனாகவும் இருக்கிறவனு எப்படி அவனை வர சொல்றதுன்னு நீ குயிலே நீ கவலைப்பட வேண்டாம், நீ திகைக்காதே மயங்காதே, அவனுடைய தன்மை இன்னும் சொல்றேங்க அடுத்தவாட்டி. அது எப்படி தெரியுமா, ஏறுதரும் ஏழு உலகு ஏத்த, ஏறுதர அழகு பொருந்திய ஏழு ரோகம் ஏத்த, ஏத்த என்றால் எல்லா உலகமும் அவனைத்தான் ஏத்துகிறது. யாரை ஏத்துகிறது, சிவனைத்தான் ஏத்துகிறது. எவனை ஏத்தினாலும் அந்த ஏத்தம் பூராவும் சிவனுக்கு தான் போய் சேரும், யார கும்பிட்டாலும் அந்த வணக்கம் எங்கே போய் சேரும், சிவனுக்கு தான் போய் சேரும். அத யாதொரு பொருளை யாவர் இறைஞ்சினும், யாதொரு பொருளை யாவர் இறைஞ்சினும், எந்த தெய்வங்களை யார் கும்பிட்டாலும் அது போய் முக்கர் ஆதியே அடையும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, இந்த வணக்கம் எல்லாம் எங்களுக்கு இல்லை எல்லாம் ஜெகவனுமானு அவங்க அங்க தள்ளி விட்டுருவாங்க. யாதொரு உருளை யாவர் இறைஞ்சினும் அது போய் முக்கன் ஆதியும் அடைய அம்மா, அங்கது போல தொல்லை வேதமும் உரைக்கின்ற வியன்புகள் அனைத்தும் மேலாம் நாதனை அணுகும் எல்லா நதிகளும் கடல் சென்றன, எல்லா நதிகளும் கடல் சென்றன, எல்லா நதிகளும் கடலை அடைவது போல எல்லாருக்கும் இருக்கின்ற போல அத்தனையும் சிவனுக்கு தாங்கும். அதனாலே உலகம் பூராவும் அவனையே ஏத்துகிறது. ஏறுதரும் ஏழு உலகு ஏத்த, எவ்வுருவும் தன்னுருவாய், எவ்வுருவும் தன்னுருவாய் என்று சொன்னால் ஆன்மாக்களால பாவிக்கப்படுகின்ற தெய்வ வடிவங்கள் இருக்கிறதே அந்த வடிவங்கள் எல்லாம் சிவனுடைய அருளாலே அந்தந்த தெய்வங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்தந்த தெய்வங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்தந்த தெய்வங்களை வணங்கு வந்தவர்களுக்கெல்லாம் அருள் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த தெய்வங்களால கொடுக்க முடியாது, அந்த தெய்வங்களுக்கு உள்ளே சிவன் இருந்து அந்த தெய்வங்கள் மூலமாக ஒரு பதிவை நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த ஜாமி தான் நமக்கு கொடுத்ததுன்னு இதை நடத்திக்கிட்டு இருப்பான். ஆனா கொடுக்கறவன் சிவன் தான், பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவாரை போகமும் துணிவும் உணர்ப்பார். கொடுக்கிறவன் யார் என்றால் சிவன் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையில் இருப்பது சித்தியார். இங்கு நாம் சிலருக்கு பூசை ஏற்றினால், இங்கு நாம் சிலருக்கு பூசை ஏற்றினால், இங்கு அதாலே மற்ற தெய்வங்களுக்கும் பெரியோர்களுக்கும் பூசையை செய்ய முடிச்சுப்போம். அந்த பூசைக்கு பலன் கொடுக்கறது யாரு? சிவன் தான் கொடுக்குறான். இங்கு நாம் சிலருக்கு பூசை ஏற்றினால் இவர்களோ வந்து அங்கு வாழ்ந்தவர். அந்த இவர்களோ வந்துங்கிற அந்த வாழ்க்கை எப்படி இருக்கே சித்தியாரு, சிவஞான சித்தியாரு. இங்கு வந்து பிரம்மபுத்திரக்குளோ மற்ற தெய்வங்களுக்கோ மற்ற பெரியோர்களுக்கோ மற்ற யாருக்கு பூசை பண்ணினாலும் இவங்களா வந்து அங்க வானுலகத்தை தருவாரு. வானுலகம் அவன் கண்ட்ரோலில் இருக்குது, இவர்கள் கொடுக்க முடியுமா? இங்கு நாம் சிலருக்கு பூசை ஏற்றினால் இவர்களோ வந்து அங்கு வாழ்ந்த தருவர். அண்டையில் அத்தைவன் அத்தனைக்கான். எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையில் இருப்பது. உலகத்துல இருக்கின்ற தெய்வங்கள் அத்தனையும் சிவபெருமானுடைய அதிகாரத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருக்குது. அந்த தெய்வங்களை படைப்பதும் அவனே, அந்த தெய்வங்களை காப்பதவன், அந்த தெய்வங்களை அழிப்பதும் அவன், அந்த தெய்வங்களை அழிப்பதும் அவன், அந்த தெய்வங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறவன் அவனே. ஆதிமூர்த்திகளுக்கு அருள்புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகும் என்பது கிருத்தருவன். ஆதிமூர்த்திகள் பிரம்மகிருஷ்ணர்களுக்கிட்ட இருக்கிற அதிகாரமே சிவனுக்கு, சிவனுடையன்னா இந்த மத்தச்சாமி எல்லாம் சொல்லவே வேண்டியது. ஆகையினாலே அந்தந்த தெய்வங்களை வழிபட்டாலும் கூட பலன் கொடுக்கிறவன் சிவனை. அதனாலே எல்லா உலகமும் அவனை ஏற்றுகிறது, சிவனை ஏற்றுகிறது. ஏறுதரும் ஏழு உலகு ஏத்த இவ்வுருவும் தன் உருவாய். எல்லா உருவமும் சிவபெருமானுடைய பிரதிபமாக விளங்குகின்ற அவனுடைய அவனுடைய அனுக்கிரகத்தினால அந்தந்த தெய்வங்களுக்கு அந்த வடிவங்கள் கொடுக்கப்பட்டது. அதனால எவ்வூருவும் தன்னுருவாய். ஆறுகலி சூழ் தென்னிலங்கை அழகமது வண்டுவதரிக்கு. இந்த வண்டுவதரியை பத்தி இரண்டு இடங்கள்ல மணிக்கவாசகர் சிறப்பா சொல்றார். வண்டுவதரி என்பவள் ராவணனுடைய மனைவி, இலங்கையிலே ராவணனுடைய மனைவி. ஆறுகலிங்கிறது அதையாலே கலி என்ற முழக்கம் அதையால யானை குதிரை முதலான முழக்கங்களை உடைய, விழா முழக்கங்களை உடைய தென்னிலங்கை. ஆறுகலி சூழ் தென்னிலங்கை அழகமரு வண்டோதரிக்கு. தென்னிலங்கையிலே இருக்கின்ற வண்டோதரிக்கு, வண்டோதரி ராவணனுடைய மனைவிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை நயவரானை. வண்டோதரிக்கு ஒரு சிறப்பா அருள் பண்ணியிருக்கிறார். அவ வந்து சிவபக்தியிலே மிகச் சிறந்தவளாக இருந்திருக்கிறார். அது வண்டோதரி ராட்சசனுடைய மனைவி. ஆனா மயனுடைய புத்திரி, மயனுடைய புத்திரி. மயன்னா புரியுத, மயன் விஸ்வகர்மா, விஸ்வகர்மாவில மயன். மயன் அந்த துவஷ்டா மனு மயன் துவஷ்டா சில்வி விஸ்வகர்மான்னு அஞ்சு பேர். மனு மயன் துவஷ்டா சில்வி விஸ்வகர்மான்னு அஞ்சு பேர் அந்த ஆதி காலத்துல உண்டான அஞ்சு விஸ்வகர்மாக்கள். திருவாரூர் கோயில் இருக்கு பார்க்கலாம், அஞ்சு விஸ்வகர்மா. அதுல மயன் என்கின்றவன் ஒருவன். அந்த மயனுடைய புத்திரி தான் இந்த வண்டோதரி என்று சொல்லப்படுகிறது. அதையினாலே அந்த வண்டோதரி சிவபூஷையிலே மிகச் சிறந்தவளாக இருந்திருக்கிறார். சிவபெருமானுடைய பக்தியிலே மிகச் சிறந்தவளாக இருந்திருக்கிறார். அதனாலே அவள் நினைத்த போது சிவபெருமான் நினைத்தாலும் அவளுடைய மடியில குழந்தையாக போயிருந்ததாகவும் ஒரு வரலாறு விளங்குத. அதனாலே அவளுக்கு முத்தியை தந்திருக்கிறார், பேரின்பத்தை தந்திருக்கிறார் என்று வரலாறுகள் பலதுகள்ல சொல்லப்படுகிறது. அதை மாணிக்கவாசகர் எடுத்து பேசுகிறார். அதனாலே நான் முதற் பாட்டுல சொன்னேன் அல்லவா, அவன் ஆதி அவ்வளவு அப்படி இருக்க அண்டம் கடந்திருக்கிறான், பாதாளம் கடந்திருக்கிறான், ஆதி இல்லாதவன், குணம் இல்லாதவன், அண்டம் இல்லாதவன் என்றெல்லாம் சொல்லும் போது உனக்கு வந்து அவனுடைய உண்மை நீ தெரியாமல் கிடைத்தா அல்லவா. இப்ப பாரு, அவன் எளிமையா ஒரு பெண்ணுக்கு, இலங்கையிலே இருந்த பெண்ணுக்கு பக்தி உள்ளவளா இருந்தபடினால அவனுக்கு சென்று அருள் பண்ணி இருக்கிறானே, அவனுக்கு எளிமையானவன் நீ ஒன்னும் கிடைக்காதே, அவன் எங்க இருக்கிறான்னு கேட்காது. அவன் தான் திருப்பெருந்துறையில இருக்கிறான், திருப்பெருந்துறையில். இப்ப விலாசம் தெரிஞ்சுக்கிட்டியா? அது ஆவுடையார் கோயில்னு பேரு. அதனால திருச்சி போய், புதுக்கோட்டை போய், அறந்தாங்கி போய், திருப்பரத்துல போகணும், அந்த வழியில போய் திருப்பத்தில இருக்கிறான். அவனை போய் நீ வந்து உன்னுடைய இனிமையான குரலினால அழைத்து என்னிடத்துல வர செய்வாய். ஏறு ஏழு உலகேத்த எவ்வூருவன் தன்னுருவாய். ஆறுகலி சூழ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துறை மேயபிரானை. சீரிய வாயார்த்தியிலே தென்பாண்டி நாடனை, தென்பாண்டி நாடன் திருப்பெருந்துறையிலே இருப்பவன், அவனை அழைத்து வருவாயாக என்று இந்த பாட்டுல அவனுடைய அருமையை முதல்ல சொல்லி அப்புறம் எளிமையை சொல்ற. முதற் பாட்டுல அருமை. அருமை என்ன புரியுதா? இவன் பிறந்திருக்கிறான், பாதாளத்துக்கு அப்பால இருக்கிறான், குணம் இல்லாதவன் அப்படின்னா அருமை. இப்படி போட்டவன நம்ம எப்படி போய் கூப்பிட முடியும், பார்க்க முடியும்? திகைக்கான அவன் தான் பக்தி உள்ள வண்டோதிரிக்கு அருள் பண்ணி இறங்கி அருள் பண்ணினவன். திருப்பதி முறையில் இருக்கிறான், ஒண்ணும் கவலைப்படாது, போய் கூட்டிட்டு அப்படின்னு எளிமையை சொன்னார். அருமையை சொன்னார், அப்புறம் எளிமையை சொன்னார்.